So, sound. நாம் நேற்றைய தினம் எல்லோருக்கும் கேட்கிறது அல்லவா, நாம் நேற்றைய தினம் வியாசர் தான் யார் என்பதை பார்க்க, அதாவது தான் யார், எங்கிருந்து வந்தோம், என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இன்றும் நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் யார் என்று நம்முள் ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது அல்லவா. அதே போன்று அந்த ஆதிவியாசருக்கும் இவ்வாறு ஒரு தோன்றியது, எனக்கு தகுதி என்ன, நான் யார் என்பது. நான் அவர் முன்னால் அமர்ந்தேன், அவரை என் முன்னால் அமர்த்தி தியானம் செய்ய சொன்னேன் அல்லவா. இதுவரையில் நேற்றைய தினம் நாம் பார்த்தது, உட்காரலாமே வகுப்பில் வகுப்பு என்று வந்தால் எல்லோரும் உட்கார்ந்திருந்தால் நாம் உட்கார வேண்டும், எல்லோரும் நின்றிருந்தால் நாம் நிற்க வேண்டும். ஒருவர் உட்கார்ந்து ஒருவர் நின்றால் மற்றவர்களை அது பாதிக்கும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர் தியானம் செய்கிறார், இது இந்த இடத்தில் நிறுத்திவிட்டு முக்கியமான தியானத்தின் முறையை சொல்கிறேன். இது தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகுதான் அதை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நல்ல ஒரு தியானி, அதாவது எப்போதும் தியானிப்பவருக்கு அந்த முகத்தில் சந்திரன் எனும் தேஜஸ் அந்த முகத்தில் இருக்கும். சந்திரன் என்றால், சூரியன் என்றால் நாம் அருகில் செல்ல மாட்டோம், சூட்டின் நிலை நம்மால் அது சரிப்படாது. ஆனால் சந்திரன் என்றால் இதமான குளிர், நம் உடலுக்கு ஏற்ற ஒரு குளிர். இந்த சந்திரன் நல்ல தியானிப்பவர் இந்த சந்திரனை, சந்திரன் அவர் முகத்தில் தோன்றும். நீங்கள் எத்தனையோ படங்களில் பார்த்திருக்கலாம், வரைபடங்களில் இறைவனுக்கு பின்னால் ஒரு வெள்ளையாக ஒரு சந்திரன், ஒளிவட்டம் என்று சொல்வார்கள். அப்படி பின்னால் ஒளிவட்டம் வராது, முகத்தில் சந்திரனை போன்ற ஒரு குளிர்ச்சி. அதாவது நம் வாழ்க்கையில் சிலரை பார்த்தால் நமக்கு ஏன் இவர்களை பார்க்கிறோம் என்ற வெறுப்பு ஏற்படும். சிலரை பார்த்தால் சரி பழக வேண்டும் போல் ஆசை இருக்கும். ஆனால் இந்த சந்திரமுகம் உடையவர்களை பார்க்கும் பொழுது நம்மையே அவர்களுக்கு பறிகொடுத்து விடுவோம். நாம் என்ன சொல்ல வந்தோம், என்ன பேச வந்தோம் என்பதையும் மறந்து அவர்களின் அந்த நிலையை பார்த்து நாம் நம்முள் ஒரு ஆனந்தம் ஏற்படும். இது சந்திரகலை என்றும் சொல்வார்கள். தியானத்தில் தியானம் செய்யும் பொழுது இது மிகவும் சிறப்பான ஒன்று. அந்த கலை வருவது எல்லோருக்கும் வருமா? நிச்சயம் வராது. அதனால்தான் உயர்ந்த சுவாமிகள் என்று இருக்கலாம், அவர்கள் முகத்திலும் அந்த கலை இருக்காது. ஏனெனில் அதற்கு நிறைய தவங்கள், தியானங்கள் இருக்க வேண்டும். அந்த முகத்தில் அந்த வெண்ணிற தோற்றம், அதாவது அந்த கிரணங்கள் அந்த முகத்தில் தெரியும். பூர்ண சந்திர முகமுடையவன் என்றெல்லாம் இறைவனை வர்ணித்து கேள்விப்பட்டிருப்போம். லக்ஷ்மி சந்திரன் என்று சொல்கிறோம், சந்திர சகோதரி. இப்படி அந்த குளிர்ச்சி, அந்த இதம், அவர்களை பார்க்கும்போது அந்த இதம், எப்படி பகைவனாக இருந்தாலும் இந்த தியானம் பண்ணுறவனை பார்க்கும்போது அந்த இதம் ஏற்படும். அதனால்தான் முன்பு சொன்னது போல் எந்த மிருகமும் வந்து அவர்களை அண்டாது. ஏன், அந்த கிரணம் அதற்கும் ஒரு இதத்தை தருகிறது. அந்த கிரணமாகப்பட்டது அதற்கும் ஒரு இதமாகிறது. இந்த தபசுக்கு மிகவும் புண்ணியம், இவ்வளவு தவம் செய்வது. இது மா சரஸ்வதியின் கடாட்சம் என்று பெயர். இடாபிங்களா எனும் நரம்புகளில் தோன்றக்கூடிய சக்தி இது. இது மா சரஸ்வதியுடைய சக்தியாகும். ஒவ்வொரு மனிதனிடத்திலும், நம் உங்கள் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இதை தவத்தின் மூலமே பார்க்க முடியுமே அன்றி வேறு எதாலும் முடியாது. நம்முள் இது 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 இந்த சரஸ்வதி இருக்க காரணம் என்ன? நம்முள் இந்த மகா சரஸ்வதி இருக்க காரணம் என்ன? இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சக்தியாக இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இந்த ஆண்களுக்கு ஒரு பெண் தன்மை உண்டு. அதுவும் அல்லாது இந்த சந்திரசக்தி மேலே எழ எழ அவர்களுக்கு அந்த தன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த கலையின் முக்கியத்துவம் அது. ஞானத்தில் சிறந்து விளங்குவர், ஞானத்தில் அவை சிறந்து விளங்குவர். ஞானம் என்றால் படித்து அறிவது ஞானம் அல்ல, கேள்வியால் அறிவது ஞானம் அல்ல, சுயமாக வருவதே ஞானம் என்பது. இன்று நாம் இப்படி உட்கார்ந்து பேசுவதும் ஒரு ஞானம்தான். அப்படி என்றால் அந்த ஞானத்தை பெற்ற நமது சக்தி சுவாமிஜி இந்த சந்திரகலை உடையவர் தானே. அல்லவா? இல்லையில் இது நடக்குமா? இன்று நாம் எல்லாம் உட்கார்ந்து இங்கே இருக்க முடியுமா? அப்படி என்றால் அந்த தியானத்தின் மகத்துவம் இது. இந்த சந்திரக்கலை மிகவும் அவசியமானது. இதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். தியானம், நாம் தியானம் செய்வதில்லை, ஆனால் இது எவ்வளவு பழக்கப்படுத்தி கொள்கிறோமோ, எவ்வளவு தியானம் செய்கிறோமோ, நமக்கு அவ்வளவும் மேலே செல்ல ஒரு வாய்ப்பு. இதனால் இதன் முக்கியத்துவம் என்ன? இது உன்னில் வரும் பொழுது உனது பிறவிகளை நீ புரிந்து கொள்வாய். உன்னில் இருக்கும் பொழுது நீ உனது பிறவிகளை புரிந்து கொள்வாய். புரிந்து கொண்ட பிறகு நீ பின்னோக்கி செல்கிறாய். கொஞ்சம் கஷ்டம் நமக்கு இந்த இடம் புரிவது. புரிந்து கொண்ட பிறகு நீ பின்னோக்கி செல்கிறாய். எப்படி? இப்போது உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம் அல்லவா, முதலில் சுவாமிகள் புரிந்து கொண்ட பிறகு, பிறகு தவம், பிறகு பின்னோக்கி சென்றோம், அவதாரங்கள் என்று பின்னோக்கி செல்கிறது. இது ஒரு ரீதி. இன்னொரு ரீதியில் காலத்தை நீ பின்னோக்கி செல்கிறாய். காலத்தையே பின்னோக்கி செல்வாய். அப்படி என்றால் சற்று புரிய கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் உண்மை தத்துவம் இது. தியானத்தின் முழு கரு இது. அதனால்தான் இந்த வகுப்பு முக்கியம் என்றேன். நீ பின்னோக்கி செல்கிறாய். எங்கு வந்தாய்? எங்கிருந்து வந்தாய்? எத்தனை பிறவிகள் எடுத்தாய்? அதையெல்லாம் பார்த்து கொண்டே பின்னால் போகிறாய். அப்படி பார்த்து கொண்டே பின்னால் போகும்போது நீ எங்கு ஆரம்பித்தாய் என்பது உனக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இது பின்னோக்கி தான் போக முடியும். இன்றும் அப்படித்தான் நாம் செய்கிறோம். அப்படி பின்னோக்கி போய் நீ எங்கிருந்து வந்து விட்டாய் என்பதை உணர்ந்து விட்டால் நீ இல்லை. நீ இல்லை. ஒரு உதாரணத்திற்கு இங்கு இருப்பவரில் ஒருவர் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது நீங்களேவாக இருங்கள். நீங்கள் இப்படி தவம் செய்து அந்த சந்திரன் கலையை உண்ணுங்க உங்களிடத்தில் கொண்டு வந்த பிறகு நீங்கள் பின்னோக்கி செல்லும் பொழுது அங்கே நீங்கள் இல்லை. இன்று சக்தி சுவாமிஜி இருக்கிறாரா? இல்லை. கலையை முடிந்தவுடன் ஆள் பின்னோக்கி சென்றதால் இல்லை. அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த தேகம் கலை புரிந்து பின்னோக்கி செல்ல தொடங்கியவுடன் அந்த தேகம் மறையத் தொடங்கும். நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், பெரிய ஞானிகள், உயர்ந்த ஞானிகள் திடீரென்று மறைந்து விட்டார் என்று, அல்லது கல்லானார், வெறும் சரீரம், என்ன வேண்டுமானாலும் ஆகலாம், அது வெறும் சரீரம், பஞ்சபூதத்தால் ஆன தேகம், பஞ்சசக்தி, அதை காற்றிலும் கரைக்க உனக்கு முடியும். எந்தெந்த இடத்தில் இருந்து என் சரீரத்தில் ஒவ்வொரு அங்கமும் வந்ததோ அந்தந்த காற்றில் நான் கரைத்து விடுவேன். இந்த கலையின் மகத்துவம் அங்கே வருகிறது. எந்தெந்த காற்றில் இந்த சரீரங்கள் உற்பத்தி ஆகிற்றோ அதில் இந்த சரீரத்தை கலைக்க முடியும். இரண்டாவதாக தியானம், அதாவது கல்லாகலம். ராமன் நடந்து செல்ல ஒரு பாறையில் காலை வைக்க அவள் பெண்ணாக வந்தாள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? ஆனால் உண்மையில் அதல்ல. என்ன அங்கே நடந்தது? அவள் சந்திரனை, சந்திரக்கலை அதாவது தியானத்தில் சிறந்தவள், சந்திரக்கலை உற்பத்தி செய்து கொண்டு தன்னையே கல்லாக்கி கொண்டாள். தியான மார்க்கத்தில் இதுவும் ஒரு வழி, நம்மையே கல்லாக்கி வைக்க முடியும். அதை மீண்டும் உயிர்ப்பித்து கௌதமர் கேட்கிறார், ஐயோ நான் சொன்னதற்கு இவள் இப்படி ஆகிவிட்டாளேன். காலமும் நேரமும் வரும்பொழுது இன்னொரு ஞானியால் தான் அதை எழுப்ப முடியும், இன்னொரு சந்திர முகமுடையவன். ராமன் சந்திரக்கலை, சந்திரனுடைய முகத்தை உடையவர். அதனால் இது சாத்தியமாயிற்று. மற்றவர்களுக்கெல்லாம் இல்லையா என்று கேட்க முடியாது. இத்தனை தபஸ்விகள், இத்தனை பெரிய ரிஷிகள் இருந்தோம், சப்த ரிஷிகள் இருந்தோம், அவர்களாலும் முடியாது, இவரால் முடிந்தது. அந்த கலையிலிருந்து எழுப்புவது எப்படி? அவர்கள் முடியவில்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இது யாரால் நடக்கட்டுமோ நடக்கட்டும், அந்த பாவம் நமக்கு எதற்கு? ஒருவரை தியானத்தில் இருந்து எழுப்புவது ஒரு பெரிய பாவம். இறைவன் எழுப்பினால் அதில் தவறில்லை. ஏனெனில் தியானத்திற்காக போகவில்லை, கோபித்து கொண்டு போனார். இதற்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தை கோபித்து போனால் உடனே நீங்கள் போக மாட்டீர்கள். அதற்கு யார் அழகாக சலுகை கொடுக்கிறாரோ, நீ போய் கூப்பிடு அது வரும் என்பார். அதே போல் அவர்கள் போய் கூப்பிடும் போது அது வருகிறது. உதாரணம் அதேதான் இங்கு, இதே போல் நடக்கும். இந்த தியானம், அதாவது இந்த கலை மிகவும் சிறந்தது, தியானிகர்களுக்கு மட்டுமே உரியது. அந்த சரஸ்வதி, மகா சரஸ்வதியை தியானிக்க வேண்டும். இது எப்போது நம் உடம்பில் தொடங்குகிறது? காலை 3 மணிக்கு. அதை தான் சரஸ்வதி என்பதால் பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர் வைத்தார்கள். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எழுந்து நமது ஜபத்தை செய்தால், அல்லது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீ தியானம் செய்தால் சித்தி அடையலாம். ஆனால் இன்று செய்து இன்று சித்தி அடைவது அல்ல. இதற்கு எவ்வளவோ காலங்கள் போக வேண்டும். அதாவது இதை சேர்க்க வேண்டும், நமது சக்திகளை சேர்ப்பது, இந்த சந்திர வடிவத்திற்கு கொண்டு வர சேர்க்க வேண்டும். சிலருக்கு அவர்கள் செய்த பணிவிடைகளும் நற்குணமும் அதை எடுத்து வருகிறது. அதனால் அவர்கள் உயர்ந்து விடுகிறார்கள். எல்லோருக்கும் சாத்தியம் இல்லை, தவம் மேற்கொள்ள வேண்டும். புரிந்ததா? இது இன்றைய வகுப்பின் முக்கியம். வேண்டுமானால் இதை இன்னொரு முறை தியான மார்க்கத்தில் தனியாக எடுக்கிறேன். ஏனென்றால் இதற்கு மேல் இதில் பூந்தமானால் நாம் அதை விட்டு வெளியில் வந்து விடுவோம். சரி, இப்போது என்ன நடக்கிறது? தான் உட்கார்ந்து தியானம் செய்கிறார், தன்னை உணர்கிறார் ஆதிவியாசர். என்ன நடக்கிறார்? அவர் என்னை எதிரில் நிறுத்தி தியானம் செய்யும் பொழுது என்னுள் பிரயாணிக்கிறார். அவரது ஆத்மா என்னுள் பிரயாணம் செய்கிறார், என்னுள் பிரயாணிக்கிறார். சரி, இது இப்படியே இருக்கட்டும். நாம் முதலில் சொன்னோம் அல்லவா, நமது கிரகங்கள் தீயில் ஆய், அந்த தீயாக எல்லாமே சுற்றி கொண்டு இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறது அல்லவா? 27 சூரிய மண்டலம், இவைகள் நிலை குனைந்து சுற்றி கொண்டு இருக்கிறது. அவை அதது நேரத்திற்கேற்றால் போல் சாந்தமாகிறது. நமது கிரகம் சுற்றி கொண்டு இருக்கிறது, நமது சூரிய மண்டலம் நெருப்பில், அந்நேரத்தில் சிவம் ஆதிசக்தியிடம் ஒளியாக நான் இதை தன்னைத்தானே சுற்றி குளிமைப்படுத்தவும் செயல்படுத்தவும் வந்து கொண்டு இருக்கிறேன். என்னை அங்கிருந்து அனுப்ப நான் கிட்ட வர வர இந்த தன்னை சுற்றி கொண்டே சூரியனையும் சுற்றி நான் உள்ளே அமரவும் அது தன்மை தொடங்கவும் அதிலிருந்த ஞான சக்தி இந்த சந்திரன் வெளியேறுகிறது. அந்த அக்னியில் இருக்கும் அந்த ஞான சக்தியாகப்பட்டது, அதாவது சுயற்றி கொண்டிருக்கும் ஒரு அக்னி, ஜுவாலையை தன்னுள்ளேயே உற்பத்தி செய்யும் அக்னி. அப்படி என்றால் அந்த அக்னி தியானத்தில் தானே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அக்னி வெளியில், அதாவது நான் உள்வரவும் அது வெளியில் சிதறவும், அது வெள்ளை ஒளியாக சந்திரனாக தனியாக நிற்கிறது. அது சந்திரன் போல் தனியாக வந்து நிற்கிறது. அது அக்னியாகுமா, மேலே செல்லுமா, என்ன செல்லும், என்ன நடக்கும், என்ன அது? சப்தரிஷிகள் காண்கின்றனர். இது என்ன? ஏதோ ஒன்று அதிசயம். அதாவது ஒரு உதாரணத்திற்கு, ஒரு தீய நூல் ஒன்றை நீங்கள் போட்டால் அது தெரிக்கும். இன்னொன்று பார்த்தால், நீரில் எதையாவது ஒன்றை போட்டால் நீர் தெரிக்கும். அதே போன்று ஏதோ ஒன்று தெரித்து தனியாக வந்து நிற்கிறது, அது இயங்கவில்லை. அப்போது சப்தரிஷிகள் பார்க்கிறார்கள், இது இயங்கவில்லை, ஆனால் இயங்கித்தினால், இவை இயங்க தொடங்கினால் பிரச்சனை யாருக்கு என்று தெரியாது. இது மேலே போனால் அக்னியாகும், இது கீழே வந்தால் அக்னியாக வளரும். இது அப்படியே இருக்கிறது தற்சமை. என்ன செய்வது? இது ஒரு புறம் அப்படியே இருக்கட்டும். நான் உள்ளே வந்து தன்னை தானே சுற்றி எல்லாம் செய்கிறது பூமி, ஆனால் அது தன் தன்மை ஞானம் எனும் படைப்பை எடுத்து கொள்ளவில்லை. தன் தன்மையாக ஞானம், அதாவது ஞானம் என்பது என்ன? நீர், நிறம், நெருப்பு, காற்று எல்லாம் வர வேண்டும், பஞ்ச சக்திகளும் இயங்க தோங்க வேண்டும். தூங்க மாட்டேன் என்கிறான். என்னால் முடிந்ததை செய்கிறேன், அதுவும் நடக்கவில்லை. என்ன செய்யலாம்? எங்கே என்ன கோளாறு, எது இல்லை, என்ன நடக்க வேண்டும் என்று ஒன்றும் புரியவில்லை. நான் சப்தரிஷிகளிடம் கேட்கிறேன், என்ன நடக்கிறது? அவர்களும் தெரியவில்லை. எல்லாம் அப்படியே சுயல்கிறது, செய்கிறது, ஆனால் பணி ஒன்றும் நடக்கவில்லை. உதாரணத்திற்கு, சிலர் சும்மாவே நடந்து கொண்டிருப்பார்கள், வேலையை செய்ய மாட்டார்கள், வேலை நடக்காது. அவ்விதமாக இங்கே எல்லா வேலைகளும் செய்கிறோம், எதிலும் பலனில்லை, எதுவும் பலிக்கவில்லை, எதுவும் வரவில்லை. என்ன இது? என்ன குறைகிறது? அடுத்து மும்மூர்த்திகளும் வந்து பார்க்கிறார்கள். ஆமாம், என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் எதிலும் செயலில்லை, பலன் இல்லை, அதன் பலன்கள் எதுவும் இல்லை. மும்மூர்த்திகள், சப்தரிஷிகள், நான் எல்லோருமாக சேர்ந்து சிவம் ஆதிசக்தி, வேறு எங்கே போவது? ஆதிசக்தியை குறித்து, தாயே எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறோம், என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, ஏதோ ஒன்று தனியாக நிற்கிறது ஒரு சக்தி, அது உள்ளும் சேரமாட்டேன் என்கிறது, அது வெளியிலும் போகவில்லை, இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, இதை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது போல் தோன்றுகிறது, இதனால் பாதிப்புகள் ஏற்படுகிறது, இந்த பாதிப்பை எப்படி சரி செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை, தாயே ஜெகன்மாதா இதனால் பாதிப்பு உள்ளே ஏற்படாமல் இருக்க வேண்டும், அல்லது இதனால் நிற்கிறதா தெரியவில்லை, தாயே அருள் புரியுங்கள் என்று மும்மூர்த்திகள் பிரார்த்திக்கிறார்கள். அப்படி மும்மூர்த்திகள் பிரார்த்திக்க நானும் சப்தரிஷிகளும் பார்த்து கொண்டிருக்க சிவம் ஆதிசக்தி தேவி அங்கிருந்து நமக்கு பதில் அளிக்கிறார். காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவே, தங்கள் பார்வை அதன் மீது படட்டும். பார்வை என்றால் இவ்வளவு நேரம் பார்க்காமலாக இருந்தார் என்று கேட்கக்கூடாது, அந்த அருள் பார்வை அதில் வர வேண்டும், உங்கள் பார்வை அதில் வரட்டும், முழு சக்தியை அதில் பிரயோகம் செய்யுங்கள் என்கிறார். தாயே சரஸ்வதி, உன் பார்வையில் அதில் சேர்த்து குறைத்துவிடு. ஒன்றும் புரியவில்லை, என்ன நடக்கும் என்று. அதே போன்று பெருமாளும் தனது பார்வையை அதன் தீக்ஷணியத்தை அதன் மீது செலுத்துகிறார். செலுத்தும் பொழுது அது இயங்கத் தொடங்குகிறது. அப்போது அது இயங்க தொடங்கியவுடன் சரஸ்வதி தன் பார்வையை அதில் எழுப்ப அது பூமியை நோக்கி வருகிறது. நான் நமது இந்த பூமிக்கு ஆபத்து வருமோ, என்ன நடக்கும், தாயே கருணையின் எல்லையே என் பணி என்ன, ஏனெனில் அப்போதைக்கு நான் ஜோதி வடிவம்தான், அதனால் நான் என்ன செய்ய வேண்டும், என் பணிதான் என்ன, என்னால் ஒன்றும் செய்துவிட முடியாது, முழுமையாக நானும் சக்தி பெற வேண்டும். அப்போது சிவம் ஆதிசக்தி தேவி, கவலைப்படாதே, அது உள்ளி இறங்கட்டும், உள்ளி இறங்கி மற்றதை பார்க்கலாம், உனது தீக்ஷண்யத்தை அதன் மீது செலுத்து, உனது கிரணங்கள் ஒளிகள் செலுத்தினால் போதுமானது, நீ செலுத்து நடப்பதை பார். அது உள்நோக்கி வரும் பொழுது, எனது கிரணத்தை செலுத்தும் பொழுது அது சாந்தமாக பிரிகிறது, பல ரகங்களாக வெள்ளை வெள்ளை பூக்களாக பிரிந்து செல்கிறது குளுமையாக. இந்த பூமிக்கு ஞானம் தொடங்குகிறது. சிவம் ஆதிசக்தி தேவி கூறுகிறாள், பூமி அதாவது குளிர்ந்த குளிராது அது குளிரும் நேரத்தில் அந்த அக்னியில் இருந்த ஞானம் வெளியேறிவிட்டது, அந்த அக்னியில் இருந்த ஞானம் வெளியேறியதால் இங்கு உங்களால் செயல் செய்ய முடியவில்லை. ஒரு உதாரணத்திற்கு இங்கே அக்னி என்று ஒருவரை வைத்துக் கொள்வோம். அந்த அக்னி அவருள் இருக்கும் இந்த குளிர்ச்சியான ஞானமாகிய சரஸ்வதி வெளியில் போனால் அந்த அக்னி செயலற்று விடும். இன்னொரு உதாரணம், உங்களுக்குள் கை கால் விழுந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா, இயங்க முடியும். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் கோமா ஸ்டேஜில் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, செயலற்று இருப்பார்கள், ஆனால் சுவாசம் மட்டும் இருக்கும் அல்லவா. ஏன்? அதற்கு காரணம், இந்த சுவாசத்தின் பணிகள் நிற்கிறது. அதே போன்று இந்த அக்னியின் வெளியேறவும் நான் உள்வரவும் நடுவில் அது நின்றுவிடுகிறது. இரண்டும் ஒன்றுக்கொன்று மாறி செல்வதால் அந்த ஈர்ப்பு சக்தியாகப்பட்டது ஸ்தம்பித்து விடுகிறது. இந்த ஈர்ப்பு சக்தி ஸ்தம்பித்ததால், அந்த ஞானம் வெளியேறிவிட்டதால் இங்கு தன்னைத்தானே சுற்றுகிறது, எல்லாம் செய்கிறது, ஆனால் ஒன்றும் பலனற்று போகிறது. இந்த பலனை பூமியாக்க வேண்டும், மீண்டும் இதற்கு வர வேண்டும் என்பதற்காக நான் இதை மீண்டும் உங்களுக்கு அனுப்புகிறேன். தாயே ஜெகன்மாதா, இதை எங்கே பரவும், எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும் சற்று தெளிவாக்குங்கள். இது பூமி முழுவதும் வரும் மக்களிடமும் ஆன்மாக்கள் உருவாகுபவர்கள் மத்தியில் இது ஒரு ஞான துளியாக வந்துவிடும். இது நம்மிடத்தில் நம்முள் கலந்த ஒரு சக்தி, அதுதான் குண்டலினி சக்தி என்றும் சொல்கிறோம். நம்முள் கலந்த ஒரு சக்தி. இதே நிலைக்கு கொண்டு வந்து ஆத்மாவுடன் சேர்த்தால் சந்திரசக்தி. இவை இப்படியாக எங்கும் பரவும், மக்களுக்கு ஞானம் வரும். அதாவது இங்கே ஞானம் என்றால் படிப்போ அல்லது ஞான மார்க்கமோ அல்ல, தீயை சுட்டால் சுடும், இவை இதை பண்ணால் இப்படி நடக்கும் என்பதை தெளிவாக்கும் பக்குவம் நமக்கு. அதுவும் ஒரு விதத்தில் ஒரு ஞானம். ஞானத்தில் மூன்று ரகம் இருக்கிறது, ஒன்று செயல், இன்னொன்று ஆன்மீகம். இப்படி வித்தியாசங்கள், நமக்கு அது தேவையில்லை போது. இந்த செயலை மனிதர்களுக்குள் செய்வதற்காக நான் எல்லா ஆன்மாக்களும் லுள் கலக்கட்டும் இவை என்று சிவம் ஆதிசக்தி தேவி கூறுகிறார். ஓரிடத்தில் தனிப்பட்ட முறையாக இது எங்கும் பரவி விடுகிறது. இப்படி எங்கும் பரவியவுடன் தேஜோமயமாகிறது பூமி. தேஜோமயமாகிறது அப்போது மணித்தடாகம் உருவாகிறது. இந்த தேஜோமயத்தில் மணித்தடாகம் உருவாகிறது. அந்த மணித்தடாகத்தில் இத்தனை தேஜஸும் மீண்டும் படுகிறது. பட்ட மாத்திரத்தில் மணித்தடாகத்தில் படுகிறது. பட்ட மாத்திரத்தில் ஒரு ஆன்மா உருவாகி, தாமரை இன்னும் உருவாகவில்லை, அதற்குள்ளேயே ஒரு ஆன்மா, ஞான ஆன்மா உருவாகி, இது ஞான ஆன்மாவாக உருவாகும். நானே ஒரு ஜோதி, நான் ஒன்றும் செய்துவிட முடியாது. இது என்ன என்ன நடக்கிறது? ஏதோ ஒன்றை செய்தால் இன்னும் ஒன்று போய் இது இப்படி ஒரு விதமாக வருகிறதே, என்ன செய்யலாம்? தாயே காப்பாற்றுங்கள், என்ன செய்யலாம்? துணை புரியுங்கள். தாயே ஜெகன்மாதா, கவலைப்படாதே. மகாவிஷ்ணு உன் தேஜஸை அதில் வை. இது வியாசன், வியாசன் எதுவும் இல்லாமல் எங்கும் வியாபித்திருப்பவன் ஞானி, அவ்வளவுதான். ஏதுவும் இல்லாமல் எங்கும் வியாபித்திருக்கும் ஞானி, ஒரு ஞானி. வியாசர் என்றால் நாம் ஒரு சன்னதி வைத்து அவரை பார்க்கிறோம், அதுவா வியாசர்? இல்லை, ஞானி நம்முள்ளும் இருக்கிறார். அந்த வியாசர் ஞானி. நம்மில் சிலர் பாடல்கள் எழுதுகிறோம், நாம எழுதுகிறோம், நம்முள் இருக்கும் அந்த வியாசர். அப்படி என்றால் நம்முள் இருக்கும் அந்த ஞானம், அதை வியாச. ஆனால் இங்கே தேவி சிவம் ஆதிசக்தி கூறுகிறாள், இது வியாசர் என்று. இந்த வியாசர் ஆதி வியாசர் எனவும், பிறகு இவருக்கு வரிசையாக பட்டங்கள், யார் எதை உற்பத்தி முதல் முறையாக பூஜை விதானம் உற்பத்திகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு வியாசர் என்ற பட்டம் ஏற்படும். எந்தெந்த சரித்திரங்கள் யார் யார் எழுதினாலும் அந்த சரித்திரம் வியாசர் எழுதியதாகத்தான் வரும். அந்த குருவிற்கு வியாசர் எனும் பட்டம். எங்கும் இருக்கும் ஞானம் ஓரிடத்தில் அமர்ந்து அந்த பணியை செய்கிறது. எங்கும் இருக்கும் ஞானம் ஓரிடத்தில் அமர்ந்து அந்த பணியை செய்கிறது. நம்மிடத்திலும் இருக்கிறது, ஆனால் நாம் உபயோகிப்பதில்லை. எப்போவாவது, எப்போது பாருங்கள், நன்றாக யோசியுங்கள். பாட்டு எழுதும்போதோ அல்லது நாம் ஒன்றை பற்றி சொல்லும் பொழுதோ அமைதியாக மௌனமான நேரத்தில் தான் அது தோன்றுகிறது. அது எங்கு தோன்றுவது என்பது இல்லை, ரிஷி மூலம் நதி மூலம் முக்கியம் அல்ல. ஆனால் நம் மனம் அமைதியாகும் பொழுது அங்கே இதன் மீது தோன்றுகிறது. இரண்டாவது, அதன் மீது நமக்கு பற்றோ பாசமோ இருந்தால்தான் தோன்றும், இல்லையில் தோன்றாது. சரி, நிறைய ஞானிகள் நிறைய எழுதியிருக்கிறார். ஞானி என்றால் நிறைய எழுதுவார்கள் எல்லாம், பாடல்கள், பக்தி பாடல் மட்டும் இல்லை, எந்தவானாலும் சரி, நடிப்பு திறனானாலும் சரி, எதுவானாலும் சரி, இதை சேர்ந்ததாகத்தான் ஞானம் என்று விளங்குகிறார். இது தனிப்பட்ட முறை. இந்த ஞானம் மேலோங்குகிறது, அதனால் அது அந்த செயலில் இறங்குகிறது. அது தனியாக தியானத்தில், தியான வகுப்பில் கூறலாம். அதை பற்றி நாம் இப்போது கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு இந்த வியாசர், இது தேவி இங்கே சிவம் ஆதிசக்தி தேவி வியாசர் எனும் இவருக்கு பெயர் சூட்டி இவருக்கு தேகம் நாம் தர வேண்டிய அவசியம் இல்லை. நீயே வியாசா, நீயே போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து தேகத்தை உனக்கு எப்படி விருப்பமோ செய்து கொள், காற்று என்ன வேண்டுமோ செய், எத்தனை வாயுக்கள் தேவைப்படும் என்ன செய்ய வேண்டுமோ நீயே செய்து கொள், எப்போது வருவாய், இந்த யுகம் முடியும் பொழுது, அதாவது இந்த உலகம் அழியும் போது மீண்டும் என்னிடம் வந்து சேருவாய், அதுவரையில் நீ இருந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் பார்க்கிறோம் சிறிய ஜோதி, உடனே அது வளருகிறது. சரி, என்ன ஆகப்போகிறது என்று பார்த்தால் அது அழகான ஒரு உருவம். எப்படி இருக்கும்? சரி, இப்போது நம்முடைய வியாசர் எப்படி இருக்கிறார் என்றால், தலையில் இருந்து கால் வரையில் முடி மட்டுமே, இரண்டே இரண்டு கண்கள் மட்டும் தெரியும். சந்திர தேஜோமயமாக இருப்பார். அதாவது சில பேரை இப்படி பார்த்தால் நமக்கு பயம் வரும். சாதாரண மனிதர்கள் சின்ன தாடியோ மீசையோ வைத்தாலே பயமாக இருக்கிறது. ஏன் இவர்கள் ஏன் இப்படி மீசையும் தாடியும் வைத்துக் கொள்கிறார் என்று. ஆனால் இவரை பார்க்கும்போது ஒரு பரிவு, ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. ஞானத்தின் உச்சம் கலை, ஞானமே அவர். அதனால் அவரை பார்க்கும் போதெல்லாம் ஆஹா, இவரை பார்த்து கொண்டே இருக்க மாட்டோமா, இவருடனே இருக்க மாட்டோம். அப்படி ஒன்றும் சரீரத்தில் அழகோ ஒன்றும் இல்லை. முழுவதும் முடி, ஜடாமுடி, மேலே ஒரு பெரிய கொண்டை நமது சிவம் தேவி போன்று பெருசு, இன்னும் பெரிதாக போட்டிருப்பார். முழுவதும் முடி, கையில் தேவைப்பட்டால் யோகதானம் எடுப்பார், இல்லையில் நீரை வைத்து கொண்டிருப்பார். கமண்டலம் இவைகள் தேவைப்பட்டால் வைத்திருப்பார், இல்லையில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் தெரியாது. எந்நேரத்தில் கூப்பிட்டாலும், யாருடன் உரையாட வேண்டுமென்றாலும் நினைத்த மாத்திரத்தில் அந்த இடத்தில் வந்து நிற்பவர் தான் இந்த வியாசர். உயர்ந்தவர். அதாவது உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், நாம் தியாகராஜ கீர்த்தனை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். தியாகராஜர் அவருக்கு மனதில் ஒரு சிறிய சஞ்சலம் ஏற்பட்டதாம். என்னவென்றால், நான் எழுதிய பாடல்கள் அனைத்தும் வியாசனால் ஒப்புக்கொள்ள முடியுமா? பகவான் ராமன் ஒப்புக்கொள்கிறான், குழந்தை அப்பா, அது முடியும். ஆனால் வியாசர் ஒப்புக்கொள்வாரா என்று இவர் தியாகராஜ சன்னதியில் உட்கார்ந்து, அதுதான் இன்று வரையில் அந்த தியாகராஜர் ஆராதனை என்று செய்கிறார்கள். அதற்கு மூலம் இது. உட்கார்ந்து கொண்டு எண்ணுகிறார். அப்படி எண்ணும் பொழுது வியாசர் பக்கத்தில் உட்கார்ந்து, தியாகராஜா, இந்த பாடலை பாடு பார்ப்போம் என்கிறார். யாரோ ஒருவர் கேட்கிறார், பக்தன், பாடுவோமே என்று அருமையாக பாடுகிறார். சற்று தெளிவாக இதற்கு அர்த்தம் சொல் என்கிறார். இவரும் அர்த்தத்தை சொல்கிறார். சொல் இவர் தெளிவாக அர்த்தத்தை சொல்லுகிறார். சொல்லும் பொழுது வியாசர் கேட்கிறார், தியாகராஜா, ராமனை நீ பார்த்தாயா? பெருமையாக பாடலை எழுதிவிட்டாய், அந்த ராமனை நீ பார்த்தாயா? உண்மைதானே? தியாகராஜர் இப்படி இதுவரையில் நம்மை யாரும் இந்த கேள்வி கேட்டதில்லையே, பாடல் அருமையாக இருக்கு, நன்றாக இருக்கு என்று சொல்வார்கள். ஆனால் இப்படி ஒருவர் நம்மை கேள்வி கேட்கிறாரே, ராமனை தெரிந்தால் போதாதா? இவர் உடனே திரும்பி, ஐயா, நான் ராமரை மட்டும்தான் பார்த்தேன், அவன் இப்படி செய்தானா என்பது அவன்தான் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் உன் பாடலுக்கு அந்த ராமன் சாட்சி சொல்ல வேண்டும் அல்லவா என்று கேட்கிறார் தியாகராயர். சந்தேகம் இல்லை, சொல்வார். அவர் செய்ததை நான் எழுதியிருப்பேன், கேள்விப்பட்டதை சொன்னதை எழுதியிருக்கிறேன், நான் பார்த்ததில்லை. ஆனால் அதற்கு சாட்சி அவன்தானே, சொல்லத்தான் வேண்டும். அப்படியென்றால் நீ எழுதியதில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அப்போது சுவாமி, தாங்கள் யார் இவ்வளவு கேள்விகள் என்னை கேட்கிறீர்களே, தாங்கள் யார்? நிச்சயமாக தாங்கள் ஒரு உயர்ந்த ஆன்மாவாகத்தான் இருக்க முடியும். அப்போது வியாசர் காட்சி கொடுத்து சொல்கிறார், தியாகராஜா, உன்னில் நான் ஞானியாக இருந்து எழுதுகிறேன் அனைத்தும். அதையும் எழுதியது நான் தான், இதையும் எழுதுவது நான் தான். அப்போது தியாகராயர் மனதார பெருமைப்பட்டுக் கொள்கிறார், சந்தோஷப்படுகிறார். ஆஹா, எனது பாடலை ஒப்புக்கொண்டார். இது இப்படி இருக்கட்டும், நமக்கு இதெல்லாம் உதாரணம் தெரிந்து கொள்ள வேண்டும். வியாசர் ஒரு சிறந்தவர். ஆனால் இங்கே இன்னொன்றும் சொல்ல வேண்டும். இந்த 27 சேவகர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவ்வப்போது அவர்களும் போய் வியாசரை சந்திப்பார்கள், சந்தித்து விட்டு வருவார்கள். அதில் ஒருவருக்கு, நான் என்னுடன் நீங்கள் தனியாக உரையாட வேண்டும், என்னுடன் நீங்கள் தனியாக கூப்பிட்டு உரையாட ஒரு ஆசை. ஆனால் அதை என்றோ பூர்த்தி செய்கிறார், எப்போதோ பட்ட ஆசையை எப்போதோ பூர்த்தி செய்கிறார் அவர். அது பிறகு பார்ப்போம் என்று பூர்த்தி செய்தார். உரியவர்களுக்கு புரியும். இப்போது நமது வியாசா, நாம் கதைக்கு செல்வோம். வியாசா, நீ காலங்களை நிர்ணயிப்பாய், அந்தந்த கால தர்மத்தை நிர்ணயிப்பாய், அந்தந்த தர்மத்தின் படி என்னென்ன நடக்க வேண்டும் என்பதையும் நிர்ணயிப்பாய். வியாசர் எழுந்திருந்து சிவோ ஆதிசக்தியை வணங்குகிறார். தாயே, தங்கள் கருணையால், தங்கள் தயவாலும், தங்கள் கிருபையாலும் நான் உருவாகினேன். எனது ஞானம் என்பது இல்லை, இதுவும் தங்களிடமிருந்து வந்த ஞானம்தான். நானாக ஒன்றும் செய்துவிடவில்லை, அதனால் எல்லாம் எனக்கு தாங்கள் துணை இருந்து செய்ய வேண்டும். உங்கள் துணை இல்லாமல் எவையும் நடக்காது. வியாசா, என்னவே ஆனாலும் நீ கர்வப்படாதே, செயலை நன்றாக செய். எந்த இங்கே பொற்தாமரையில் மணி உருவாகிறதோ அதற்கு அது என்ன செய்ய வேண்டும், அதன் செயல்கள் என்ன? நாம் எல்லாம் பாரதம் எப்படி எழுதினார் இப்படித்தான், அவர் எழுதியதை இவர்கள் செய்ய வேண்டும். அப்படி என்றால் இவர் உயர்ந்தவர் தானே. இந்த அவதாரம் நீ இப்படி எடுக்க வேண்டும், இந்த யுகத்தின் யுக தர்மத்தின் படி நீ இந்த மாதிரி, இந்த மணி இங்கிருந்து வருகிறது, இந்த மணி இந்த அவதாரத்தை எடுத்து இந்த செயல்கள் தான் செய்ய வேண்டும் நிர்ணயிக்க. அப்போது வியாசர் சொல்கிறார், ஆஹா, தாயே ஜெகன்மாதா, நான் யாருக்கு யார் என்ன எழுதுவது? தாங்கள் என் மனதில் அமர்ந்து அனைத்தையும் செய்து கொடுங்கள், தாங்கள் இல்லாமல் எவையும் நடக்காது. யுக தர்மமும் கால தர்மமும் அனைத்தும் நீ எழுது என்று ஸ்ரீமம் ஆதிசக்தி தேவி வியாசருக்கு வாழ்த்துரை கொடுத்து இந்த வாழ்த்துக்களை கேட்டு இவர் தான் ஒரு குகையில் போய் அமர்ந்தார். அங்கே தேவர்கள் கர்வம் ஏற்பட அங்கே நான் ஜோதியாக போய் நிற்க கதை இப்படி தொடங்குகிறார். இப்போது இவர் இப்படி உட்கார்ந்து தான் வந்ததை பார்க்கிறார். பிறகு என்ன நடந்தது? தாயே, நான் அந்த தேவி பாகவதத்தை எழுதப் போகிறேன் என்று, தேவியின் கோட்டைக்கு சென்று பார்க்கப் போகிறேன் என்று எல்லாம் செய்கிறார். அப்போது இவர் முறைப்படி அந்த கோட்டையின் வாயிலில் செல்லும் பொழுது காளி கேட்கிறாள், யார் நீ, எங்கிருந்து வந்தாய், எதற்காக வந்தாய்? இவரும், நான் இந்த இடத்திலிருந்து, இந்த தனது முகவரியை சொல்லி நான் ஆதிவியாசன் எனும் அழைக்கப்படுவார். ஓ, அந்த கர்வி நீதானோ? தாயே, எனக்கு கர்வமா? என்ன சொல்ல வருகிறீர்? ஆமாம், எல்லாம் செய்கிறாய் என்ற திமிர் உனக்கு இருக்கிறதனால்தானே நீ இந்த இடத்திலிருந்து இப்படி வந்தேன் என்று சொல்கிறாய். இவையெல்லாம் செய்கிறேன் என்று சொல்கிறாய். இவையெல்லாம் உன்னுள் இருந்து இயங்கும் அந்த தாய் தானே செய்கிறாள். நீ எப்படி இவையெல்லாம் செய்கிறேன் என்று சொல்கிறாய்? தாயே, தெரியவில்லை, என்னை அறியாமல் வந்த வார்த்தையாக இருக்கலாம். இது என்னுள் அன்றாடம் நான் பூஜிக்கும் அந்த தாயால் சொன்ன வார்த்தையாக இருக்கலாம். வியாசனே, நீ எழுதிய தேவி பாகவதம் மக்களுக்கு புரியாமல் போகட்டும், புறப்பட. இது என்ன தண்டனை தாயே? நான் என்ன தவறு செய்தேன்? நான் என்று வந்தாலே தவறு செய்தது உண்மையாகிவிடும். பேசாதே. நான் என்று வந்தாலே, நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்கக்கூடாது. நான் என்று வந்தாலே அது நீ செய்தது தவறுதான் என்று உண்மையாகிவிடுகிறது. அப்போது யாசர் காளியை பார்த்து நிற்கிறார். தன்னால் என்ன கூறுவது என்று தெரியவில்லை. அதாவது, நம் காளி கோட்டையை பார்த்தோம் அல்லவா, அவள் எந்த நேரத்தில் என்ன, அதனால்தான் அவளை காளி என்கிறோம். எந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்பாள், அதற்கு என்ன பதில் அவள் எடுத்துக்கொள்வாள் என்பது நம்மால் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. உடனே கருணை மிகுந்த நமது தாய் சிவம் ஆதிசக்தி அவர் முன் தோன்றி, வியாசா, கவலையை விடு, நீ எழுதியதெல்லாம் நானே வந்து எடுத்துரைக்கிறேன். நீ எதற்கு கவலைப்படுகிறாய்? என்னை நீ உலகிற்கு எடுத்து வருவாய், உன்னை நான் எடுத்துரைப்பேன். தாயே, என்னை அறிந்து செய்தேனா, என்னை அறியாமல் செய்தேனா? இந்த கேள்வி இப்போது என்னுள் வேதனையை ஆக்குகிறது. வியாசா, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணங்காரியம் இருக்கும். இத்தனை தூரம் வந்த நீ, உனக்கு எங்கே கர்வம் வரப்போகிறது? அகங்காரம் எங்கே வரப்போகிறது? தவறு செய்தோமே என்று என்றும் வருந்தக்கூடாது. நாம் தவறை திருத்திக் கொள்வதுதான் என்றுமே சிறந்தது. அதனால் நீ உன் தவறை திருத்திக் கொள், அவ்வளவுதான். காளி ஆக்ரோஷமாக சிரிக்கிறாள். வியாசா, இவை எங்களது விளையாட்டில் ஒன்று. தாயே, ஞானமா நியாயமானதுதான் விளையாட்டு. என்னால் உள்ளே கோட்டைக்கு செல்ல முடியவில்லையே. வியாசா, காலமும் நேரமும் வரும்பொழுது நீ என்னை புரிந்து கொள்வாய். இந்த கோட்டையினுள்தான் நீ வாழ்கிறாய். ஏன் உனக்கு இந்த சஞ்சலம்? தாயே ஆதிசக்தி, ஸ்ரீ ஓம் ஆதிசக்தி, உன்னை வணங்குகிறேன். ஜெகன் மாதா, நீ என்ன சொன்னாலும் ஒப்புக்கொள்கிறேன். வியாசா, புறப்படு. இவை அனைத்தும் காட்சியாக வியாசர் என்னுள் பார்த்து கொண்டிருக்கிறார். மீண்டும் தனது சரீரத்தினுள் புகுந்து, தாயே, ஜெகன் மாதா, ஜெகஜனனி மாதா, ரக்ஷ ரக்ஷ, அதனால்தான் ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா, தேவி மங்கள சண்டிகே என்று உன்னை புகழ்ந்திருக்கிறேன். நீ அனைத்திலுமே உயர்ந்தவள். தாயே, உன்னுள் நான் அடைக்கலம். உனது ஞான சக்தியாக நான் இருந்து செயல்படுகிறேன். உனது ஞான சக்தி நான், உன்னுள் நான் இருந்து செயல்படுகிறேன். தாயே, நீ இல்லாமல் எதுவும் இல்லை, நானும் இல்லை. வியாசரே, நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டீர்களா? தாயே, நன்றாக புரிந்து கொண்டேன். நடந்தவை அனைத்தும் புரிந்தது. நான் எனது செயலை செய்ய நீங்கள் அனுகிரகம் செய்யுங்கள். வியாசா, நான் இப்போது கோட்டைக்கு போக புறப்பட போகிறேன். எனது பணிகளை முடித்து தாங்கள் இந்த பணிகளை செய்ய வேண்டும். தாயே, நிச்சயம் நான் செய்கிறேன். இது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். இதை நான் அழுவ விடமாட்டேன். நிச்சயம் நான் செய்கிறேன். தங்கள் கிருபையுடனும் தங்கள் அருளுடனும், சிவம் ஆதிசக்தி தேவியின் அருளுடனும் இதை நான் செய்கிறேன். வியாசா, உனக்கு என்ன வேண்டும் கேள். நான் சென்று வந்த பிறகு உனக்கு என்ன வேண்டுமோ கேள், செய்கிறேன். வியாசர், தாயே, ஒன்று தான் நான் வேண்டுகிறேன். சொல் வியாசா. எனது ஸ்ரீ ஓம் ஆதிசக்தி சஹஸ்ரநாமம் ஒலிக்கும் அந்த இடம் எங்கேயோ, என்ன நடக்குமோ, எதுவோ, அதில் நானும் பங்கு பெற வேண்டும். நிச்சயம் உன் பெயரில்தான் அவை தொடங்கும். ஏன் கவலைப்படுகிறாய்? உனது பாகவதமே அதில் குறிப்பிடத்தகும். எல்லாம் உன்மூலம்தான் நடக்கும். இதை நாம் சிவம் ஆதிசக்தியிடம் பிரார்த்திப்போம், நடக்கும். நல்லவை நல்லவர்கள் நல்லதை நினைத்து செய்தால் அது நிச்சயம் நல்லதை தான் தரும். அது என்றும் கெடுதலை செய்யாது. தீய எண்ணத்துடன் எவன் ஒருவன் தீயதை செய்கிறானோ அவன் வாழ்நாளில் முன்னேற மாட்டான். அவன் ஏனெனில் அவனது எண்ணம் தீயதாக இருக்கிறான். நல்ல எண்ணம் படைத்தவர் நிச்சயம் என்ன நினைத்தாலும் அவை நிச்சயம் நடக்கத்தான் செய்யும். ஆதிவியாசனே, நடக்கும். ஆதிவியாசனே, இன்னொன்றை கேளுங்கள். ஒருமுறை இந்த உற்பத்திகள் எல்லாம் மீண்டும் ஸ்தம்பித்து நின்றது. அப்போது எல்லோரும் என்னை முறையிட்டார்கள். அப்போது நான் சாகம்பரி என்ற வடிவில் காய்கனிகள் மற்றும் மூலிகைகள் என்று மக்களுக்கு வாரி வழங்கினேன். எனது சக்தியால் உற்பத்திகளை வழங்கினேன். அப்போது உங்களை அழைத்து, வியாசரை அழைத்து, நீங்கள் தன்வந்திரியாக சென்று அந்த எந்த மூலிகை எதற்கு என்று மக்களுக்கு எடுத்துரைப்பீர் என்று கூறினேன். அதன்படி நீரே தன்வந்திரி ஆவீர்கள். இன்னொரு புறம், மூன்று புறம் இருக்கிறது. ஒரு புறம் ஆதிவியாசனாகவும், இன்னொரு புறம் தன்வந்திரியாகவும், இன்னொரு புறம் புத்தா எங்கும் இருப்பாய், நல்லதை போதிக்கும் ஞானி என்ற பெயரில் ஆதி புத்தாவாகவும் வேறொரு திசையில் நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். நன்மைகள் நாளிடத்தில் இருப்பது தானே நல்லது, அதையும் செய்ய வேண்டும் என்று நான் உரைத்தேன். அதன்படி இவைகளை செய்து கொண்டு தான் வருகிறீர்கள். தாயே தயாவரி, உனது கருணைக்கு எல்லை உண்டா? தாயே, என்னை ஒரு பொருளாக அமர்த்தி எல்லாம் செய்கிறாய். ஞானம் எல்லோரிடத்திலும் வரட்டும். ஞானியாக உலகம் திகழட்டும். எல்லோரும் ஞானிகளாகட்டும். வியாசா, இது அவ்வளவு சுலபம் அல்ல. பஞ்சபூதத்தால், பஞ்ச சக்திகளால் ஆன தேகம், காமம், குரோதம், லோபம் எனும் அத்தனையும் மனதுள், அதாவது அவர்கள் சரீரத்துள் புகும் பொழுது உன் ஞானம் குறைந்து விடுகிறது ஐயா. உன் ஞானம் குறைந்து விடுகிறது. இதைத்தான் பத்ரகாளி அங்கே உனக்கு உரைத்திருக்கிறாள். இவைகள் அதிகமானால் எவை நடக்குமோ அவை மறந்துவிடும். அது உனக்கு கொடுத்த சாபம் அல்ல, இந்த பூமிக்கு கொடுத்தது. அதனால் அந்த ஞானமாகப்பட்டது இவர்கள் இல்லை. ஞானம் ஓங்கும் போதே அஞ்ஞானம் மறைத்து விடுகிறது, அடித்து நொறுக்கி உள்ளே அமுத்தி விடுகிறது. மீண்டும் ஞானம் ஏறுகிறது. அங்கே கர்வம் ஏறுகிறது. ஆனான தபஸ்விகள் கர்வத்திலும் காமத்திலும் மயங்குகிறார்கள். இதுதான் ஐயா நடந்த உண்மை. தாயே, தெளிவாக உண்மையை தெரிந்து கொண்டேன். என்னால் முடிந்த வரையில் நான் முயற்சி செய்து ஞானிகளை கொண்டு வருகிறேன். நிச்சயம் முடியும், நடக்கும். நம்மால் முடிந்ததை நாம் செய்வோம். அதன் பலனை நாம் நமது சிவம் ஆதிசக்தியிடம் ஒப்படைப்போம். என்ன நடக்குமோ, எந்த ஆன்மாக்கள் என்று புரிந்து மேலே வருகிறார்களோ அந்த ஆன்மாக்கள் மேலே வரட்டும். மற்றவர்கள் பிறப்பின் பிடியில் சிக்கி கொண்டு பிறந்து கொண்டே இருக்கட்டும். வேறு வழி இல்லையே. என்றாவது ஒரு நாள் அவர்கள் ஞானத்தில் மேற்கொண்டு அவை போதும், இந்த ஜென்மம் இனி உன்னை வந்து அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் வரட்டும். அதற்கும் அவர்கள் பக்குவம் அடைய வேண்டும். அதனால் ஒவ்வொரு யுக தர்மத்தின் படி நீ எல்லாம் செய்வாயாக. நிச்சயம் தாயே, தங்கள் கிருப்பையால் செய்கிறேன் என்று வியாசர் தன்னை பற்றி முழுவதையும் இப்பொழுது புழுந்தி கொண்டார். நாம் எந்த பொறுப்பில், சில நேரம் நம் பொறுப்பு நமக்கே மறந்துவிடும். எந்த பொறுப்பில் இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர், எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் வியாசர் இங்கே முழுமையாக தெரிந்து கொள்கிறார். தாயே ஜெகன்மாதா, தங்களை மனமார வணங்குகிறேன். ஆதிவியாசரே, இனி வியாசர் என்ற பரம்பரையும் தொடங்கும். உங்களை புரிந்து கொண்டீர்கள். தாயே, இது என்று வெளியாகும்? இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எனது அருளும் அந்த பத்ரகாளியின் அருளும் கிடைக்கட்டும். இந்த ஆதிசக்தியின் கோட்டைக்கு செல்வதற்கு நாங்கள் எல்லாம் துணையாக இருப்போம். தியானமும் ஞானமும் யாரெல்லாம் பழகுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம். வியாசா, உன் சரித்திரம் இது மூல சரித்திரம் நானே வந்து உரைக்கும் வரையில் யாருக்கும் தெரியாது. நானே வந்து இந்த சரித்திரத்தை முறையாக உரைக்கிறேன். நீ எனக்கு செய்யும் உபகாரத்தில் நான் மீதி உனக்கு செய்கிறேன். தாயே, இந்த பூமியில் யார் நமக்கு என்ன செய்கிறாரோ மீண்டும் அவருக்கு நாம் அதை செய்துவிட்டால் கர்மா இல்லை எனும் தத்துவத்தை இங்கு தொடங்கப் போகிறேன், நம்மில் ஆரம்பிக்கப் போகிறேன். நான் உங்களுக்கு செய்வதற்கும் நீங்கள் பிரதியாக எனக்கு செய்வதும் அத்துடன் அது முடிவடைகிறது அல்லவா? ஆம் யாசரே, அப்படியே நடக்கட்டும். அந்த விதிக்கர்மாவையே ஆரம்பியுங்கள். மணித்தடாகத்தில் தோன்றுபவைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ தொடங்குங்கள். தாயே, தங்கள் கிருபையால் அனைத்தும் செய்கிறேன். வியாசரே, அநேகமாக நான் வந்த வேலை முடிந்தது என்று நினைக்கிறேன். இனி நான் புறப்படட்டுமா? தாயே, தாங்கள் வந்த வேலையா என்னையே புரிய வைத்த மகாதேவி மகாசக்தி அம்மா, ஞானம் என்பதே வேண்டாம், உன்னை பற்றினாலே அந்த ஞானம் தானாக வரும். அம்மா, ஞானத்திற்கு எங்கும் அலைய வேண்டாம். அம்மா என்ற ஒரு சொல் உன்மீது வைக்கும் பண்பு, பாசம், அன்பு இருந்தால் எல்லாமே கிடைத்துவிடும். தாயே, கருணா கடாட்சியே, இந்த லோகத்தை காக்க வந்த ஜெகன்மாதாவே, என்னுள் நிறைந்து நிற்கும் எனது தாயே, நான் உன்னை சரணடைகிறேன். உனக்காக நான் வாழ்கிறேன். நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன். இனி இந்த வியாசன் உன்னுடைய தாசன். இனி இந்த வியாசன் உன்னுடைய தாசன். உன் செயல் அன்றி உன் சொல் அன்றி எதுவும் நடவாது. எதை செய்தாலும் உன்னிடத்தில் நான் கேட்டு உத்தரவு வாங்கி கொண்டு தான் வெளியிடப் போகிறேன். தாயே, தயாவரி, என்னை ஆசீர்வதியுங்கள். ஆதிவியாசரே, நான் என்ன ஆசீர்வதிக்க? நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்க அந்த ஸ்ரீஓம் ஆதிசக்தி இருக்க நமக்கு எதற்கு? தாயே, தங்களது பிரயாணமும் நல்லபடியாக முடியட்டும். முடியும் என்று நினைக்கிறேன் வியாசரே. இதுவரையில் எங்கு போனாலும் சற்று தடங்களாக ஏதோ ஒன்று நடக்கிறது. அதனால் சற்று காலதாமதமாக புறப்படலாம், எனது வேலைகளை முடித்து என்று யோசிக்கிறேன். ஓ தாயே, உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துவிட்டதோ? இல்லை வியாசரே, நிச்சயம் நான் எதையும் நம்பவில்லை. ஆனால் பணிகள் இருப்பதால் முடித்துவிட்டு, உத்தராயண பணிகள் அதிகம் இருப்பதால் உத்தராயண பணிகளை முடித்துவிட்டு தட்சிணாயணம், உத்தராயணமும் தட்சிணாயணமும் மத்தியில் நான் சென்றால் நல்லவை நடக்கும் என்று நினைக்கிறேன். அப்போது இங்கும் அதிக பணி இருக்காது, நானும் புறப்படலாம் என்று இருக்கிறேன். தாயே, நீங்கள் புறப்படும் தினம் எனது சிறப்பு தினமாக அமையட்டும். என்னை தெளிவாக்கிய நீங்கள் அது அன்றே சிறப்பு தினமாகட்டும். அதுதான் வியாச பூர்ணிமா. இந்த வியாச பூர்ணிமாவின் கதையே இப்படித்தான் வந்தது. அதுதான் வியாச பூர்ணிமாவும் இந்த சாதுரிய மாதம் எனும் நான்கு உத்தராயணமும் தட்சிண உத்தராயணம் முடியவும் தட்சிணாயணம் தொடங்கவும் என்னுடைய புறப்பாடு. இதுவரையில் நாம் வியாசரை பற்றி தெரிந்து கொண்டோம். சிஷ்யர்களே, எதிலும் இராது. இந்த ஆதிவியாசரின் கதை தயவுசெய்து உங்களால் எங்கேருந்தும் எடுக்க முடியாது. இது நான் இங்கு வந்து உரைக்க வேண்டும் என்று அன்று சொன்ன வார்த்தை, அதை சொல்லுகிறேன். அதனால்தான் இது மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் அவமதிக்காதீர். இதை குருவை அவமதிப்பது போலாகும். இருந்து கேட்டு அந்த மகா குருவாகிய ஞானியை நம்முள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஞானம் தர வேண்டும். அவர் இந்த கோட்டையில் இல்லை, அந்த கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் நமக்கு அந்த ஞானத்தை தர வேண்டிய அந்த குருவை நாம் பிரார்த்திக்க வேண்டும் அல்லவா. அவரை அவமரியாதை செய்யாமல் உட்கார்ந்து கேட்க வேண்டும். அதனால்தான் சொன்னேன், இன்று மிகவும் முக்கியமான நாள், நாம் இதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் ஞானம் தரும் அந்த ஞான ஆதிவியாசர் நம்முள் ஞானியாக இருந்து பாடல் எழுதுபவரை நிறைய பாடல் எழுத வைக்கலாம், ஆடுபவரை ஆட வைக்கலாம், பாடுபவரை பாட வைக்கலாம். என்ன வேண்டுமானாலும் நம்மை அவர் செய்யலாம். சமைப்பவரை நன்றாக சமைக்க வைக்கலாம், அதே நேரத்தில் சாப்பிடுபவரையும் நன்றாக சாப்பிட வைக்கலாம். நன்றாக சாப்பிடுபவர் இருந்தால்தான் சமையல் ருச்சி தெரியும். இப்படி எல்லாமே ஒரு ஞானத்தின் ஒரு வழிதான். அதனால் அந்த ஆதிவியாசரின் புராணத்தை இன்று நாம் இங்கே கூறியதில் அந்த வியாசரும் நம்முடன் இருந்து இதை கேட்டார். வந்து உட்கார்ந்து சொல்லத் தொடங்கி விட்டாயா என்று காகத்தில் கத்தினார். மௌனமாக போய் உட்காரு, இவை தான் சொல்லப் போகிறேன் என்றேன். மௌனமானார். அதுதான். உங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார். ஸ்ரீ ஓம்.